புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கவிருக்கும் காது கொடுத்து கேட்டால் என்ன புத்தக மதிப்புரை பகுதி 56 தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது காது கொடுத்து கேட்டால் என்ன என்ற நூலின் மதிப்புரை. இந்நூலின் ஆசிரியர் மணிமேகலை, மானுடவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். இந்நூலை பூம்புகார் பதிப்பகம் 2009 வெளியிட்டுள்ளது. 91 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை 70 ரூபாய். குழந்தைகளின் பேச்சுகளுக்கு காது கொடுப்பது என்பது அவர்களின் உணர்வுகளுக்கு காது கொடுப்பது போன்றதாகும். குழந்தைகள் நாம் சொல்ல கற்றுக்கொள்வது மிக குறைவு, நாம் செய்வதை பார்த்து கற்பது மிகுதி என்கிறார் மணிமேகலை. பெரியவர்கள் வயது வந்த பிள்ளைகளை தோழனாக நினைத்து சந்தேகங்களை நிதானமாக விளக்கும் பட்சத்தில் அவர்கள் பெற்றோர்களை விட்டு அனாவசியமாக ஒதுங்க மாட்டார்கள். அதான் குழந்தைகளுக்கும் நல்லது, பெற்றோர்களுக்கும் நல்லது. குழந்தையும் தெய்வம் ஒன்று என்று எல்லோரும் சொல்வதை கேட்டிருக்கிறோம். தெய்வங்களை நேரில் பார்க்க முடியாது, தெய்வங்களும் நம்மிடம் பேசுவதில்லை. பிறகென்ன, தெய்வங்களுக்கு பதிலாக நம் அருகிலேயே பேசும் தெய்வங்களாக குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்களை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பூஜிக்காவிட்டாலும் கூட அவர்களையும் அவர்களின் உரிமைகளையும் கற்றுக்கொண்டால் வாழ்வு இனிதாக இருக்கும். எதற்குமே உருகாதவர்கள் கூட தம் குழந்தைகள் என்றால் உருகிவிடுவார்கள். நான் சம்பாதிப்பது வாழ்வது எல்லாமே என் குழந்தைகளுக்காகத்தான், எதிர்காலம் இன்றைய குழந்தைகளின் கையில் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளும் பெற்றோர்களின் இன்றைய நிலை, குழந்தைகள் எது சொன்னாலும் கேட்பதில்லை, எப்படி அவர்களும் நடந்து கொள்வது என்றே தெரியவில்லை. அவர்களை வளர்ப்பதே பெரிய போராட்டமாக இருக்கிறது. அவர்களை திட்டவும் முடியவில்லை, திட்டாமல் இருக்க முடியவில்லை என்பதுதான். குழந்தைகளிடம் எப்படி பேசினால், எப்படி நடந்து கொண்டால், எப்படி பழகினால் வாழ்க்கை வாழ்வு சுகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் பெற்றோர்கள் வாழ்வது எளிதாக இருக்கும். குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்காவிட்டால் அவர்கள் வேதனையான வாழ்க்கை வாழ நேரிடும். சாதனைதான் முடியவில்லை என்றாலும் வேதனைகளும் சோதனைகளும் இல்லாமல் வாழ்ந்து விடலாமே. அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அன்றாட வாழ்வில் சில அணுகுமுறைகளை கடைபிடித்தாலே போதும். அன்பான பார்வை, ஆறுதலான வார்த்தை, ஆரோக்கியமான நட்பு, தட்டி கொடுத்தல், கேட்பவற்றையெல்லாம் கொடுக்காவிட்டாலும் கூட சொல்வதையெல்லாம் காது கொடுத்து கேட்டாலே போதும். நம் கையில் கிடைத்திருக்கும் அரிய பொக்கிசம் குழந்தைகள். அவர்களை உரிய முறையில் கரை சேர்க்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் கையில்தான் உள்ளது. சொற்பிரயோகம் இல்லை, அதனால் சொல்லாற்றல் என்றே கூறலாம். நம் சொல்லாற்றலால் மேடையேறி பேச வேண்டியதில்லை. நாம் அன்றாடம் வாழ்க்கையில் குழந்தைகளிடம் பேச வேண்டிய விதத்தில் பேசினால் செயல்களும் சுலபமாக நடக்கும். பள்ளி செல்லும் குழந்தைகள் அங்கே ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அங்கு பெற்றோர்களின் பொறுப்பு இல்லை. அதனால் வீட்டில் எப்படி பெற்றோர் குழந்தைகளின் உறவு முறை இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன் ஒவ்வொரு குழந்தைக்கும் விடுமுறை என்றால் மிகவும் பிடித்திருக்கிறது? அதற்கு காரணம் வீட்டில் நிலவும் அவர்களுக்கு பிடித்தமான சூழ்நிலை தான் காரணம். அவற்றை பெற்றோர்களே நரகமாக்கலாமா? குடும்பம் என்ற சோலை வனத்தை வனப்புடனும் வளமுடனும் வைத்திருப்பதும் அல்லது பாலைவனமாக மாற்றுவதும் பெற்றோர்களே. குழந்தைகள் ஆழ பிறந்தவர்கள், தங்களுடைய உலகத்தை அவர்களால் உருவாக்கொள்ள முடியும். அதற்கு அவர்களுக்கு தேவை பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் ஆறுதலும் உதவியும் தான். குழந்தைகளை அவர்களாகவே வளர்வதற்கு உதவுவதுதான் நமது தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அவர்களிடம் இருக்கும் தனித்தன்மையையும் திறமையையும் புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்த உதவ வேண்டும். எதையும் அவர்கள் மீது திணிப்பதால் அவர்கள் திறமையும் பெற்றோர்களின் நேரமும் தான் வீணாகிறது. குழந்தைகள் நாம் கூறுவதை கேட்க வேண்டும் என்று அனைத்து பெற்றோர்களும் நினைப்பது உண்டு. ஆனால் அவர்கள் கேட்பதும் கேட்காததும் நாம் எப்படி சொல்கிறோம் என்பதில்தான் உள்ளது. உதாரணமாக, பள்ளியிலிருந்து வரும் குழந்தை காலணியை ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு சீருடையை கூட மாற்றாமல் நேராக போய் தொலைக்காட்சி பெண் பெட்டி முன் அமர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை பார்க்கும் நாம் அவர்களும் எப்படி உரையாடுவோம்? எத்தனை முறை சொல்வது? பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் காலணியை ஒரு இடத்தில் கலற்றி வைத்துவிட்டு சீருடையை கலற்றி வேறு உடை மாற்றிய பிறகே முகம் கைகால் கழுவி விட்டு வந்து உட்கார்ந்து டிவி பார்க்கலாமே என்று இதை மேலோட்டமாக பார்த்தால் சரியான கூற்றாக கூட தோன்றும். ஆனால் அந்த குழந்தையின் கோணத்திலிருந்து பார்த்தால் சே, பள்ளியிலிருந்து வந்த நம்மை ஒரு நிமிடம் கூட நினைத்த மாதிரி உட்கார விடுவதில்லை. முகத்தை கழுவத்தான் போகிறேன், உடையை மாற்றத்தான் போகிறேன். இப்படியே உட்கார்ந்து விட்டு இதே உடையோடு நான் நாளை காலை பள்ளிக்கு செல்லப் போகிறேனா என்ன என நினைத்து கொள்ளும் சில குழந்தைகள் கேட்டே விடுவார்கள். அதற்கு பதில் பெற்றோர்களிடம் எப்படி வரும்? அப்படி வெளிப்படும் வார்த்தைகள் எந்த விபரீதத்தில் வழிவகுக்கும்? அல்லது ஒரு முறைப்போடு முற்றுப்புள்ளியை வைக்கலாம். சுமூகமாக முடியாது என்று மட்டும் நிச்சயமாக சொல்லலாம். அதற்கு பதிலாக சிறிது நேரம் அந்த குழந்தைகள் அதன் போக்கில் விட்டுவிட்டு, பிறகு என்னடா அப்படி, என்ன டிவியில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, உடைகூட மாற்றாமல் பார்க்கிறாய், எதுவும் குடிக்க அல்லது சாப்பிட வேண்டுமா, வருகிறாயா என்று கேட்டால் அந்த குழந்தை தன் தேவையை உடனடியாக உணர்ந்து கொள்ளும். நாம் இவ்வாறு பேசுவதால் குழந்தைகளும் பிறரிடம் எவ்வாறு பேசி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். தன்னை சுற்றி ஒரு அழகான சூழலை எப்போதும் எங்கிருந்தாலும் இயல்பாக ஏற்படுத்தி கொள்வதற்கு இது உதவும். இதை விடுத்து இப்பொழுது நீ எழுந்திருக்கப் போகிறாயா இல்லையா என்று கேட்டால் கூட அந்த குழந்தை மனதில் குழப்பமான பயமான சூழலை அது உருவாக்கும். இது தேவையற்ற பாதுகாப்பற்ற சூழல். அதை பெற்றோர்கள் இயல்பாக தவிர்க்கலாமே. இதனால் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். நம் குழந்தைகளால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் முதலில் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கு வித்திட வேண்டும். குழந்தைகளுடைய தேவைகளையும் ஆசைகளையும் நன்றாக புரிந்து கொள்ளும் திறமையை பெற்றோர்கள் பெற்றிருக்க வேண்டும். தேவைப்பட்டது கிடைக்காத போது குழந்தைகள் ஏமாற்றமடைவார்கள். அவர்களின் தேவை என்ன என்பதை சரியாக உணர்ந்த பெற்றோர்கள் வரம் பெற்றவர்கள். குழந்தைகளுக்கும் அவர்களின் தேவையை புரிந்து கொண்டதை தெரிய வைக்கிறார்கள். நமது தேவையை பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று தெரிந்தாலே குழந்தைகளுக்கு பாதி தேவை நிறைவேறிய மாதிரியான எண்ணம் ஏற்படும். குழந்தைகளின் தேவை என்னவென்று காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிந்துவிடும். அதை மனதார நிறைவேற்ற பெற்றோர் நினைக்கிறார்கள் என்று குழந்தைகளுக்கு தெரிந்தாலே அவர்களின் நெஞ்சம் இனிக்கும். குழந்தைகளிடம் அவர்களின் வயதுக்கேற்ப போல் பெற்றோர்களின் அணுகுமுறை இருக்க வேண்டும். அதுவும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். அதைப்போல குழந்தைகள் சிலவற்றை சரியாக செய்யும் பொழுது எந்த வயதினராக இருந்தாலும் பாராட்ட வேண்டியது மிகவும் அவசியம். அது அந்த குழந்தைகளை மகிழ்ச்சிவிக்கும். மேலும் அது அவர்களை நல்வழியில் செல்ல ஊக்குவிக்கும். ஒரு குழந்தை பள்ளியிலிருந்து வந்தவுடன் கத்திக்கொண்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியை விவரிக்க முற்படுகிறது என்றால் அதே உற்சாகத்தோடு உள்ளன்போடு பெற்றோர்கள் இயல்பாக கேட்பார்கள் என்றால் அது வரம். அப்படி இல்லை என்றால் உற்சாகத்தோடு கேட்க சிறிதளவாவது மெனக்கட வேண்டும். அதை விடுத்து எதற்கு காட்டு கத்து கத்துகிறாய், முதலில் மெதுவாக பேச கற்றுக்கொள் என்று சொன்னால் அந்த குழந்தையின் உற்சாகம் அப்படியே ஒரு நொடியில் நொறுங்கிவிடும். அதன் பிறகு நாம் பாலைத்தான் ஊற்றினால் என்ன, தேனைத்தான் கொடுத்தால் என்ன, விஷத்தை கக்கிவிட்டு விடியலை நோக்கி காத்திருப்பதில் என்ன பயன்? வயது முதிர்ந்த நம்மை விட வலிமை மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒருவர் அவர் சொல்வதை கத்தி சொன்னால் அவரிடம் நாம் குழந்தையிடம் சொன்னது போல் சொல்ல முடியுமா? சொல்லத்தான் முடியவில்லை. நம் காதைத்தான் நம் கைகளை வைத்து மூடிக்கொள்ள முடியுமா? ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் இருக்க வேண்டுமல்லவா? குழந்தைகள் மட்டுமென்ன, நம்மை விட சிறியவர்களாக இருப்பதால் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்ற உரிமை பெற்றோர்களுக்கு கிடையாது. ஏன், யாருக்குமே கிடையாது. கலீல் கிப்ரான் கூறியது போல் குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு கருவியாகத்தான் பயன்படுகிறார்கள். இதுபோல் நல்வழியில் வளர்த்து உதவுவதற்கான கருவியாகத்தான் நம்மை நினைத்து கொள்ள வேண்டும். நாம் சொல்வதை கேட்பதற்கும் நம் தேவையை நிறைவேற்றுவதற்கும் நம்மை புரிந்து கொள்வதற்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் குழந்தைகள் குதூகலமாக வளர்வார்கள். குழந்தைகளை குதூகலத்தோடு வளர்க்கும் பெற்றோர்கள்தான் உலகத்திலேயே பெரிய சாதனை புரிந்தவர்களாக இருக்க முடியும். அதிகமாக கேட்பதன் மூலமும் குறைவாக பேசுவதன் மூலமும் புரிந்து கொள்ளும் திறனும் கூடும். உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியை போட்டு அடிக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அதை ஒரு தந்தை பார்க்கிறார். முதலில் தம்பியை அடிப்பதை நிறுத்து என்பார். இந்த வயதிலேயே இப்படி அடித்து கொண்டால் பெரியவர்களானதும் எப்படி ஒற்றுமையாக இருக்கப் போகிறீர்கள் என்பார். இல்லாவிடில் அண்ணனை இழுத்து ஏன் சின்ன பையனை போட்டு அடிக்கிறாய் என்று அவனை ஒரு முத்து முத்துவார். அவன் எதற்காக அடிக்கிறான் என்று தெரியாமலேயே அவரும் அடித்தால் அந்த அண்ணனும் தன் தம்பியை அடித்தது நியாயமாகவே தோன்றும். அதற்கு பதிலாக அந்த தந்தை தனது பெரிய பையனிடம் தம்பியிடம் அன்பாக நடந்து கொள்ளலாமே என்று சொல்லலாமே. எதையும் எதிர்மறையாக சொல்லாமல் நேர்மறையாக சொல்லலாமே. இப்படி பெற்றோர்கள் தங்களிடம் தொடர்ந்து நடந்து கொள்வதை பார்த்தாலே குழந்தைகளின் எண்ண ஓட்டங்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அவர்களும் பிறரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இயல்பாகவே கற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகள் சிறு சிறு தவறுகள் செய்வது இயல்பு. வீடுகளில் குழந்தைகள் தங்களுக்குள் சண்டையிடுவது, எதையாவது போட்டு உடைப்பது போன்ற சிறு தவறுகள் பெரிதுபடுத்தி அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது. சிறு தவறுகள் நேரும்போது அந்த குழந்தை ஏதோ செய்யக்கூடாது, அதை செய்துவிட்டது போன்ற குற்ற உணர்விற்கு அந்த குழந்தை ஆளாக்கக்கூடாது. தவறு செய்வதற்கு கூட ஒருவருக்கும் உரிமை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் சுடு சொற்களையும் பழியையும் ஒருவர் மேல் அவர் யாராக இருந்தாலும் எந்த அளவிற்கு சொந்தமாக இருந்தாலும் செலுத்துவதற்கு உரிமை இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை தவறுதலாக குழந்தைகள் உடைக்க நேரும் பொழுது யாருக்கும் உடனடியாக வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்து வரக்கூடாதா, எவ்வளவு விலையுயர்ந்த பொருள், இப்படி கவனக்குறைவாக பொருட்களை உடைத்தால் எப்படி நீ எல்லாவற்றிலும் பொறுப்பாக இருக்க முடியும் என்பதுதான். இத்தகைய சொற்களை கேட்கும் குழந்தைகள் குழம்பி போய்விடுவார்கள். ஒரு பொருளை தெரியாமல் உடைப்பதற்கும் வாழ்க்கையில் பொறுப்பாக இருப்பதற்கும் என்ன தொடர்பு? இதேபோல் பலமுறை கேட்க நேர்ந்தால் தான் பொறுப்பானவன் அல்ல என்ற தாழ்வு மனப்பான்மையை அவர்களிடம் வளரத் தொடங்கிவிடும். மேலும் எப்பொழுது பார்த்தாலும் இப்படித்தான் செய்கிறாய், உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, உன் மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நாடே உருப்பட்டுவிடும், இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்தினால் குழந்தைகள் நாளடைவில் குற்ற உணர்வுக்கு ஆளாவார்கள். பிறகு சின்ன தவறு செய்தாலும் எந்த தவறு செய்தாலும் மறைக்கத் தொடங்குவார்கள். இப்படி தொடங்கும் செயல் பிறகு விபரீதமாக முடியும். இல்லாவிட்டால் அடுத்தவர்கள் மேல் பழிபடுவதற்கு கற்றுக்கொள்வார்கள். பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய், எப்படி வேண்டுமானாலும் உடை என்பது போல் அல்ல. ஆனால் ஒரு பொருளை உடைத்துவிட்டால் அதற்காக அவமானப்பட வைக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக உடைந்த பொருள் என்ன கத்தினாலும் பழைய நிலைக்கு வரப்போவதில்லை என்று உணர்த்த வேண்டும். பிறகு அதை அப்புறப்படுத்தவும் அதற்கான நடவடிக்கைகள் பெரிய குழந்தையாக இருந்தால் அதனையும் ஈடுபடுத்தி நடந்ததை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் அந்த குழந்தை இனிவரும் காலங்களில் கவனமாக இருப்பதுடன் பெற்றோர்களின் மேல் மரியாதையும் அன்பும் கூடுவதுடன் இன்னொரு மிகப்பெரிய பண்பையும் கற்றுக்கொள்கிறது. அதுதான் மன்னிக்கும் குணம். நம்மை பிறர் மன்னிக்கும் சூழ்நிலையில் நாம் வளரும்போதுதான் பிறரை மன்னிக்கவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் பெரியவர்களாக இருந்தாலும் நாம் செய்யும் தவறுகளுக்கோ அல்லது குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் சமயங்களில் அதேபோல வாய்விட்டு மன்னிப்பு கேட்கவும் தயங்கவே கூடாது. உதாரணத்திற்கு, மாலையில் பள்ளி முடிந்ததும் குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வருகிறோம் என்று பெற்றோர் சொல்லியிருப்பார். சரியான நேரத்திற்கு செல்ல முடியாவிட்டால் அவர்களிடம் மன்னித்துக்கொள், கொஞ்சம் வேலையாய் போய்விட்டது, இப்பொழுது எனக்கு எந்த வேலையும் இல்லை, உன்னை அழைத்து கொண்டு போகிற வழியில் உனக்கு பிடித்த கேக் வாங்கி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று சொன்னால் குழந்தையின் மனம் மகிழும். அதோடும் நாம் நம்முடைய செயல்களுக்கு, முக்கியமாக பிறருக்கு இடையூறு தரும் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நற்பண்பையும் அவர்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது. தவறுதலுக்காக மன்னிப்பு கேட்கவும் தவறுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டால் குழந்தைகளை அதே மனப்பான்மையோடு வளர்வார்கள். குழந்தைகள் கூர்வாள்கள். அவர்களுக்கு நாம் உயர்வான உறைவாள்களாக இருந்தால் போதும், அதுவே அவர்கள் மேலும் கூர் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் கூர்முனையை மழுங்கடிக்கும் செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். நம் வார்த்தைகள் குழந்தைகளை பாதுகாக்கும் கவசங்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை பண்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். மாறாக புண்படுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. புண்பட்டு வந்தால் கூட அதற்கு அருமருந்தாக வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம் பெற்றோர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோலவே நாம் குழந்தைகளிடம் முற்படுவது இயல்பான ஒன்று. ஆனால் அப்போதைய சூழ்நிலை வேறு, இப்போதைய சூழ்நிலை வேறு என்பதை யாருக்கும் சொல்லி தெரிவதில்லை. சில குழந்தைகள் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவார்கள். அதை பெரிய மனுஷன், பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறார் என்று சில வீடுகளில் மெச்சிக்கொள்வார்கள். குழந்தைகளை பெற்றோர்கள் அணுகுமுறை சமுதாயத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்தது. போன தலைமுறையை சார்ந்தவர்கள் அப்பாவிடம் எதிர்த்து பேச மாட்டார்கள் என்று சொல்வதை விட பேசவே மாட்டார்கள் என்று சொல்லலாம். அப்பா சொல்வதை கேட்டு தலையைத்தான் அதிகம் ஆட்டுவார்கள். வாயை திறப்ப பயமாக இருக்கும். அப்பா வந்தால் எழுந்து நின்று கொள்வார்கள் என்று பல பெற்றோர்கள் கூறுவதை கேட்டிருப்போம். முதலில் சுதந்திரம் என்பது யாரும் யாருக்கும் கொடுப்பதல்ல என்பதை உணர வேண்டும். மேலும் சுதந்திரம் என்பது நிறைய பொறுப்புகளை உள்ளடக்கியது. ஆனால் அந்த பொறுப்புகளை அவர்களே உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றுணர்தல் நல்ல முதிர்ச்சி, தெளிவு மற்றும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை தரும். குடும்பங்களில் சுதந்திரம் என்பது அவர்களை புரிந்து கொள்ளுதலே. நம் விருப்பு வெறுப்புகளை சுமப்பதற்காக குழந்தைகள் இல்லை, அவர்களுக்கென விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன என புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக உறுதுணையாக பெற்றோர்கள் இருந்தாலே போதும். பெற்றோர்கள் அனுபவம் உடையவர்கள், அதன் மூலம் பல பாடங்கள் பெற்றவர்கள், அதனால் நல்லது கெட்டது எடுத்து சொல்லலாம். ஆனால் அதிகாரம் ஆணவம் வேண்டாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனோபாவம் வேண்டாம். சுதந்திரமாக நினைப்பதிலும் கேட்பதிலும் சொல்வதிலும் செய்வதிலும் இருக்கும் நிறைவு விலைமதிப்பற்றது. நம் வார்த்தைகள் குழந்தைகளை பாதுகாக்கும் கவசங்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பண்படுத்துவையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பள்ளியிலிருந்து ஓடி வருகிறார்கள். பள்ளியில் நடந்தது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நம்மிடம் உடனே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று புத்தகப்பையை சுமந்து கொண்டே அம்மா, என் நண்பன் இருக்கிறான் இல்லையா? அவனுக்கு இன்று என்ன ஆயிற்று தெரியுமா என்று குழந்தைகள் ஆரம்பிக்கும் பொழுது, முதலில் பையை இறக்கி வை, இதை சுமந்து கொண்டே பேசாவிட்டால் என்ன கேட்டு அந்த குழந்தையின் ஆர்வத்திற்கு அணை போடுகிறோம். புத்தகப்பையின் சுமை கூட தெரியாமல் பெற்றோரிடம் சுவையான நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் கிடைக்கும் சுகத்தின் அருமையை குழந்தைகள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சுமந்து கொண்டிருப்பதை விட நாம் கீழே இறக்கி வைக்க வேண்டியவைகள் நிறைய இருக்கின்றன. நம்முடைய வழக்கமான திணிப்புகளை முதலில் இறக்கி வைக்க வேண்டும். என்ன நடந்தது என்று அதே ஆர்வத்தோடு எத்தனை பேர் கேட்கிறார்கள். நமக்கு புத்தக பை ஓரிடத்தில் வைக்க வேண்டும், ஷூ சாக்ஸ் எல்லாம் ஓரிடத்தில் கலட்டி போட வேண்டும், ஏதாவது சிற்றுண்டி கொடுத்து டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும். இப்படி பெற்றோர்களின் மனக்கணக்கே வேறு. இதே பையன் சொல்ல வந்ததை சொல்லாமலேயே சுமையை இறக்கி வைத்ததோடு தன்னுடைய ஆர்வத்தையும் இறக்கி வைத்துவிட்டு டியூஷனுக்கு கிளம்புகிறான். அங்கே அவன் பாடம் சொல்லிக் கொடுப்பவரிடம் அதே அவளோடு பள்ளியில் நடந்ததை சொல்கிறான் என்றால், எல்லோரும் நோட்டை எடுங்க, பள்ளியில் நடந்ததை எல்லாம் பேசுவதற்கு இங்கு நேரமில்லை என்று அவரும் டியூஷன் முடித்து வீட்டில் வேலை முடித்து என்று வேலையை முடிப்பதிலேயே குறியாக இருந்தார். அந்த குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்? இது மாதிரியான நிகழ்ச்சிகளே தொடர்ந்து நடந்தால் அவன் வாழ்வை எதிர்கொள்ளும் விதம் எப்படி இருக்கும்? ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையை வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அன்பான வார்த்தைகளை கேட்டு வளரும் குழந்தைகள் மன அமைதி பெற்ற குழந்தைகளாக தன்னுடைய சுற்றுப்புறத்தை அன்பும் அமைதியும் உறுதியும் உள்ள இடமாக வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கப் பெறுகிறார்கள். எல்லா குழந்தைகளும் அல்லது பெரும்பாலான குழந்தைகள் இவ்வாறு வளரும் பொழுது ஒரு சமுதாய மறுமலர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. நாம் அவர்கள் சொல்வதை கேட்பதை விட அவர்கள் நாம் சொல்வதைத்தான் அதிகமாக கேட்க விரும்புகிறார்கள், அதிகமாக பார்க்க விரும்புகிறார்கள். அதே எதிர்பார்ப்புகள் நம்மை பார்த்து கேட்கிறவர்களுக்கு நாம் அள்ளி கொடுக்க வேண்டியது அன்பான வார்த்தைகள்தான். சமுதாய பார்வையில் நாம் ஜீரோவாக கூட இருக்கலாம், ஆனால் நம் குழந்தைகளுக்கு நாம் தான் ஹீரோ. அதே தக்க வைத்துக் கொள்வதும் கொள்ளாததும் நம் கையில் தான் உள்ளது. பார்வையில் பரிவும் பார்ப்போற்ற வாழும் பக்குவத்தையும் கற்றுத்தருபவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு இன்று நாம் காது கொடுத்து கேட்டால் என்ற நூலின் மதிப்புரையை கேட்டோம். குழந்தைகள் அவர்களது வெளிப்பாடுகளை நாம் பொறுமையாக கேட்பதும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரையும் அவர்களை நல்வழிப்படுத்தும் என்பதை இந்நூலின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். வாசகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது நன்றி.
நேர்களே, இதுவரை காது கொடுத்து கேட்டால் என்ன என்ற புத்தகத்தின் மதிப்புரையை ரொம்பவே அருமையாக வழங்கிய புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்று வேறொரு புத்தகத்தின் மதிப்புரையை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.